இறைவன் நம்மை தனித்தே படைத்தான். நாம் யார் என்பது அறியாத நிலையிலிருந்து நம்மை இறைவன் படைத்து, பின்னர் நாம் யார் என்பதையும் நமக்கு அறிவித்து, நம்மை படைத்தது யார் என்பதையும் விளக்கமாக்கி, மனம் என்ற ஒன்றில் தன்னுடைய சத்தியத்தை அவன் நிலைப்படுத்தி, பின்னர் இந்த சத்தியத்தின் மீதுதான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதையும் உறுதியாக்கி, நம்முடைய வாழ்க்கையை ஒரு பக்குவத்தோடு துவங்குவதற்கு இறைவன் நம்மை படைத்து செவ்வாய்ப்படுத்தி, பின்னர் அவனுடைய உதவியை கொண்டும் அவனுடைய பாதுகாப்பையும் கொண்டு மட்டும்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த விதியையும் நமக்கு கற்பித்து பின்னர் நம்மை வாழ வைக்கின்றான். நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது தனித்தனியே வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றதே தவிர, கூட்டு வாழ்க்கையாக வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவன் அமைக்கவில்லை. அப்படியானால் கூட்டு வாழ்க்கை அவசியம் என்று நமக்கு நாமே கற்பித்துக் கொண்டு வாழ்கின்றோம். கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஆரம்பமாகிறது. அந்த குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய அங்கத்தினர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய குடும்பத்தினர் அங்கத்தினர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொண்டவர்களாகவும் வாழ்கின்றீர்கள். தன்னை தவிர்த்து மற்றவர்கள் நல்ல நிலை புறம்பொழுது பொறாமை கொள்கின்றோம். சண்டை சச்சரிவுகள் குடும்பத்தில் இருக்கின்றன, அது இல்லாத குடும்பம் கிடையாது. கூட்டாக வாழ்வது அவசியம் என்று நாம் கற்பித்துக் கொண்ட அது சத்தியமாக இருக்குமானால் நிச்சயமாக இறைவன் அதை அனுபவித்திருக்கின்றான் என்பது பொருள். மாறாக எப்பொழுது நமக்கு அந்த குடும்பத்தில்தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றன என்று தெளிவாகின்றதோ அப்பொழுது நாம் உணர வேண்டும், இந்த வார்த்தையை இறைவன் அமைக்கவில்லை நமக்காக. நம்முடைய மனம் நன்மையை நாடக்கூடியதாக இருக்குமானால் உங்களை யார் உறவுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் ஆசீர்வதிக்கின்றானோ அவனிடம் திரும்புங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் நாமோ ஒருவர் மற்றவரை நம்பி வாழ ஆரம்பிக்கின்றோம். இறைவன் ஒருவன் மட்டுமே போதும் என்ற அந்த எண்ணம் நீங்கி, குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றார்களோ அவ்வளவு பேரும் நமக்கு நன்மைக்கும் தீமைகளுக்கும் என்று நாம் கூறுவோம். ஆனால் இறைவன் ஒருவன் நன்மைகளுக்கு மட்டுமே என்பதை அறிய வேண்டும். நல்லது கெட்டதற்கு நாலு பேர் வேணும் நினைப்போம், கெட்டதுக்கு எதுக்காக நாலு பேர் வேணும், யாருமே கூடாதுன்னு நினைக்கும். நன்மைகளுக்கு நாலு பேர் தேவையில்லையே, அவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மையை சம்பாதித்துக்கொள்ள சக்தியற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் இவர்களிடமிருந்து நாம் எவ்விதம் நன்மையை நாட முடியும், நன்மையை அடைய முடியும், என்னுடைய தேவைகளுக்கு இவர்களிடம் நாம் எப்படி திரும்ப முடியும், இந்த ஒரு உணர்வை நாம் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே சக்தியற்றவர்களாகவும் பலகினர்களாகவும் நாளைய வாழ்க்கைக்கு இன்னும் அதிகமாக வேண்டுமே என்று எவ்வளவுதான் என்று பொருளால் நாம் உறுதியுடையவர்களாகவும் திறன்படைத்தவர்களாகவும் பலம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, நாளைக்கு இன்னும் வேண்டும், இன்னமும் அதிகமாக வேண்டும் என்று பொருளை எதிர்பார்த்து வாழ்பவர்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், இவர்கள் பணக்காரர்களாக இருக்கின்றார்கள், நமக்கு நாளைக்கு இவர்கள் உதவுவார்கள் என்ற எண்ணம் எந்த வகையிலும் பொருத்தமில்லாதது உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற உணர்வாக நிச்சயமாக இறைவன் வருவனை தவிர உங்களுக்கு உற்ற நண்பனோ பாதுகாவலனோ இல்லை என்பதை நாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அறியவில்லை என்றால் அந்த சூழ்நிலைகள் நமக்காக உருவாகின்றது. உன்னை நம்பினேனே இப்படி கைவிட்டு விட்டாயே, நான் இவ்வளவுக்கு செய்தேனே, நீ எனக்கு கைமாறி உள்ளதுதானா என்றும், நன்றி கெட்டவர்கள் என்றும் பலவிதமாக நாம் மனிதனிடையே வெறுப்பை காட்டுகின்றோம். இறைவனுடைய வாக்கு, நீங்கள் என்னை தவிர்த்து மற்றவர்களை உங்களுக்கு உதவியாளர்களாக சொல்கிறானால் அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் தகவல்களாக மாறுவீர்கள். இறைவன் ஒருவனை தவிர உங்களுக்கு கதி இல்லை என்ற அந்த எண்ணத்தை இன்று முதலாக கொண்டு சரணாகதி அடையுங்கள். அவனையே நீங்கள் கும்பிட்டு வருவது என்பது பொருள், அவனையே நீங்கள் தொழுது வருவது என்பது பொருள். அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்னை இந்த வானங்களிலும் பூமியிலும் இணைத்து வாழ்விப்பதற்கு என்பதை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் கொள்ளுங்கள். பூமியில் வாழ்கின்றோம் என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். வானங்களிலிருந்தும் எனக்கு என்னுடைய நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அது வாழ்க்கையாக எனக்கு படைக்கப்பட இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருந்தா நாளைக்கு அது இதே பஞ்சம் இருக்குமா மாறுமா? இன்னைக்கு இந்த பஞ்சம் போகணும்னு நினைப்போம், என்றைக்கும் பஞ்சம் இருக்குது என்று நிச்சயமாக நாம் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு வறுமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் நாளைக்கும் எனக்கு வளர்ச்சியான வாழ்க்கை தான் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இது ஒரு சோதனை காலம். நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிவர்களாக இல்லை, இருந்தாலும் இன்றைய சூழ்நிலை நாளைக்கு இருக்காது என்பதை அறிவித்தவன் இறைவன். அந்த உணர்வை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். உணர்வு எது வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கின்றதோ, வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதோ, அந்த வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவித்துக் கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன். அந்த இறை உணர்வு இறைவனுடைய செய்தியாக நாம் அறிவது அனைத்துமே உணர்வாக இருக்கின்றது. அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வித்தியாசங்களில் இறைவன் அமைக்கின்றான். அவர்களுடைய இருதயத்தில் எதனை அவர்களுக்கு உணர்வாக அமைத்தால் அதனை சந்தேகமில்லாமல் ஓரளவுக்காவது நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் அந்த இருதயம் இருக்கிறது என்பதை அறிந்து அவர்களுக்கு ஏற்றுவதற்கு தன்னுடைய உணர்வை செய்தியை அளிக்கின்றான். உங்களுடைய நாளைய வாழ்க்கை இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வழியை செய்திருக்கின்றது. அவர்களுடைய உள்ளங்களில் எவ்வளவு வழிகேடு இருக்கின்றதோ அல்லது எவ்வளவு நேர்வழி இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு இறைவனை மட்டும் நம்புகின்றார்களோ நேர்வழி இருக்கின்றது அதிகமாக, எந்த அளவுக்கு இறைவனை தவிர்த்து மற்றவர்களையும் மனிதர்களையும் உலகத்தின் பொருள்களையும் நம்புகின்றார்களோ வழிகேடு அவர்களுக்கு உறுதியாக இருக்கின்றது அதிகமாக இருக்கின்றது. எனினும் வாழ்ந்திருப்பவர்கள் அனைவருமே ஓரளவு தன்னுடைய சக்திக்கு அப்பால், தன்னுடைய அறிவுக்கு அப்பால் இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களும் இல்லாமல் இன்று எவரும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. இறைவனுடைய உணர்வையும் அவனுடைய செய்தியையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில்தான் நாம் சிறப்பாக பராமரிமாக அடிப்படையில் என்ன இருக்கின்றதோ அது என்னை வாழ்த்துக் கொண்டிருக்க, நான் அதற்கு விரோதமாக மனிதனை அதிகமாக நம்பி பொருளின் பக்கமும் நான் அதிகமாக திரும்பி என் இறைவனை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மறுத்துவிட்ட நிலையில் இல்லை. எனவே நான் ஓரளவுக்கு சுகத்தோடும் நாளைய வாழ்க்கை நமக்கு நன்மையாக அமையும் என்று அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அதிகமான கொள்கை என்று கொண்டிருந்தாலும் சரி, இறைவன் நண்பத்திலிருந்து ஒரு சிறு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். நாளைய வாழ்க்கையை பற்றி சுற்றி வர ஒரு கணம் பார்த்தால் போதும் அவ்வளவு துன்பங்கள் நிறைந்திருக்கின்றன. அவர்களில் இதற்கு முன்னர் நல்ல நிலையில் இருந்தவர்கள் பல பேர் என்று மிக பாதிக்கப்பட்ட பலவீனமான சூழ்நிலைகளில் நோய்களாலும் பிரச்சனைகளாலும் தாக்கின்ற வறுமையாலும் பிரிக்கப்பட்டு அவர்களுடைய குடும்பத்தினுடைய சிக்கல்களிலும் அவர்கள் சிக்கிக்கொண்டு இன்னும் பலவிதமான சூழ்நிலைகளில் பலவித தரங்களில் அவர்கள் அலைக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அலைக்கடிப்பு அலைகள் காரணமாக, எண்ணத்தின் அலைகள் காரணமாக, என்ன அலைகள் இறைவன் கற்பித்த இந்த வாக்கு எண்ணம் அலைகளை போன்றதாக இருக்கின்றது. உங்களுடைய பயணம் கடலில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள். உங்களுடைய பயணமானது வாழ்க்கை பயணமானது ஒரு கடல் பயணம் போன்றது. அதில் பெரிய கப்பல்களாக நீங்கள் தயாரித்துக் கொண்டு எல்லா வகையினரும் அங்கு பயணமாகக்கூடிய நிலையில் முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ இன்னும் எத்தனை மதத்தின் பட்டங்களோ அவ்வளவு சேர்ந்து அந்த கப்பலில் பயணமாகின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய வழிமுறைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையில் அவர்களுக்கென்று சில பரம்பரை வழக்கங்கள் உண்டு. அந்த விதத்தில் அவர்கள் இறைவனை வழிபட்டால்தான் நமக்கு அந்த வழிபாடு செல்லும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் கப்பலில் அனைவரும் பயணம் செய்யும் பொழுது 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து அந்த கப்பலில் பயணம் செய்தாலும் சரி, யாரொருவரும் யாரொருவரும் உதவ முடியாது என்ற அந்த சூழ்நிலையை இறைவன் கண்புறத்திலிருந்து ஒரு செய்தியாக அறிவிக்கின்றான். பயம் ஏற்படுகிறது. கடலுக்குள் நுழையும் பொழுதும் நடுக்கடலில் நாம் செல்லும் பொழுதும் பலருக்கு பயம் இருக்கிறது, சிலருக்கு பயம் இல்லை. இந்த பயத்தின் காரணமாக உங்களுக்கான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த போதிலும் நீங்கள் ஒருவரும் மற்றவரையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது 1000 பேர் 2000 பேர் பயணிக்கின்றீர்கள் என்ற போதிலும் ஒருவர் மற்றவருக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கப்பல் பயணம். சாதகமான காற்றினால் அழகான சீரான முறையில் அந்த கப்பல் சென்று கொண்டிருக்கின்றது. அதில் நீங்கள் ஒருவரை நம்பி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது கடுமையான புயல் காற்று சொல்கின்றது. நாலா பக்கங்களிலிருந்தும் அலைகள் வீச ஆரம்பித்து கடல் தத்தளிக்க ஆரம்பிக்கின்றது. நாம் இந்த தத்தளிப்பு என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். என்ன செய்வது என்று தெரியாமல் நான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை கடல் பயணம் போன்றது என்பதற்கு இது ஒரு அடையாளம். தனித்து நீங்கள் வாழ்ந்தால் தவிர, பயபக்தியிடம் வாழ்ந்தால் தவிர, நீங்கள் கரையேற முடியாது. கரையேறுவது நமக்காக இந்த உலக வாழ்க்கையில் நாம் கற்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை கடல் பயணம் போன்றது என்று கரையேறுவோம் என்று தெரியாது. இந்த வகையில் உங்களுடைய எண்ணத்தின் சூழல்கள் உங்களை சூழ்ந்து வரப்படுது. இறைவனுடைய வாக்குக்கு விரோதமாக நான் மனிதர்களை உதவியை கொண்டு வாழ்ந்துவிடுவேன், மக்களுடைய உதவியை கொண்டு வாழ்ந்துவிடுவேன், கொள்கையினுடைய நிரப்பமான பகுதியை கொண்டு நான் அதனை எனக்கு சொந்தமாக்கிக் கொண்டதன் காரணமாகவும் நான் வாழ்ந்துவிடுவேன் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய இறைவனின் ஆணையாக தவறான பாதையை மீது அமைந்துவிட்டீர்கள். வாழ்க்கை கடல் பயணம் போன்றது. ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த கடல் பயணத்தை இறைவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதாரணமாக்குகின்றான். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, பெருந்தம் என்றாக இருந்தாலும் சரி, கடலில் பயணிக்கிறீர்கள். அலைகள் சூழ்ந்து கொண்டன, புயல் காற்று வீசுகின்றது. நாலாம் பக்கத்திலிருந்தும் அந்த கப்பல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி போடுமா என்று தெரியாது. கரையேறுவோமா என்பதை பற்றி பயன்படுத்தி விட்டது. யாரும் யாரும் செய்ய முடியாது. இப்பொழுது நீங்கள் கூட்டாக உட்கார்ந்து கொண்டு முஸ்லீம்கள் தனியாக பிரார்த்தனை செய்வதும் கிறிஸ்தவர்கள் தனியாக பிரார்த்தனை செய்வதும் நிச்சயமாக கிடையாது. அனைவரும் தனித்தனியே ஆவீர்கள். உங்களுடைய சத்தங்கள் அடங்கிவிடும் உள்ளத்தில். இறைவனே என்ற கருளே என்ற காப்பாற்றே என்று இந்த ஒரு வார்த்தையை தேவையை எதிர்க்காக அந்த சத்தங்கள் வெளியே வராது உங்களுக்கு அடங்கிவிடும். கண்கள் போடப்பட்டுவிடும். எல்லாவற்றையும் நான் பார்க்கவில்லை, இந்த பயில் காட்டையும் நான் பார்க்க மாட்டேன், கண்ணை முடிவிட்டேன், ஒரே ஒரு ஆற்றினைக்கு ஒரு பேர் இருக்கின்றது இறை ஒருவன் தான் என்று அங்கு நான் திரும்புகின்றேன். இதன் காரணமாக உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி ஏற்படும்படியாக கடலில் கூடக்கூடிய சூழ்நிலையை இறைவன் மாற்றி அமைக்கின்றான். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அலைகள் அடங்குகின்றன, மேகங்கள் கலைந்துவிட்டன, மீண்டும் சாதகமான காற்று, மனம் அமைதிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இறைவனுக்கு நன்றியோடு இருக்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டி உங்களை தடை சேர்க்கின்றான். தடை சேர்த்த அடுத்த நிமிடம் இவர்கள் மசூதிகளுக்கு போடுவார்கள், அவர்கள் சர்ச்சைகளுக்கு போடுவார்கள், அவர்கள் கோயில்களுக்கு போடுவார்கள். நீ வேறு நான்கு நடுக்கடலில் காப்பாற்றியது யார் மறந்துவிட்டார்கள்? நிச்சயமாக இவர்களுக்கு இதைவிட பெரிய ஒரு துன்பமான சூழல் இருக்கின்றது. மீண்டும் ஒருமுறை அந்த கடலில் அவர்கள் தள்ளப்பட்டு அதே விதமாக அதற்கு அதிகமான சூழ்நிலையால் அவர்கள் அலைக்கழிக்கிறார்களானால் அன்று அவர்களுடைய காரணம் முடிவும் பெற்றுவிடலாம். அல்லது மீண்டும் ஒருமுறை இதை மன்னிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கின்றது. கடல் பயணம் காரணம் பெரும் சோகத்தில் இருப்பார்களானால் மோவாயின் கையை வைத்துக் கொண்டு என்னதான் தப்பலாம் முடிவு கேட்பாங்க. ஏன் இருந்தேன் என் வாழ்க்கை துன்பக் கடலில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இறைவனுடைய வாக்கு, நன்மையான இறைவனுடைய வாக்குகள் உங்களுடைய உள்ளத்தில் உணர்வாக இருக்கின்றன. நம்புங்கள், இறைவனை மட்டும் நம்புங்கள், மற்றவற்றை நீக்குங்கள், உங்களுடைய அறிவை நீக்கொள்ளுங்கள், உங்களுடைய பாதுகாப்பு என்று நீங்கள் கூறிக்கொண்டு நீங்கள் அமைத்த இந்த கப்பல் எந்த கதிக்காராக இருக்கின்றது, இறைவன் உங்களை விட ஆற்றல் மிக்கவன் என்பதை இப்பொழுது பயப்படுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய இறைவனுடைய செய்திகளுக்கு விரோதமாக அல்லது சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இது உண்மையான நிகழ்வுகள், என்னை உள்ளத்தில் நிகழக்கூடியது உண்மையான நிகழ்வுகள். பயப்படுங்கள், அச்சப்படுங்கள், தனியாக நீங்கள் ஆத்மறையில் கூட்டாக வாடுங்கள், ஆனால் அவர்களை நம்பிவிடாதீர்கள். இதன் காரணமாக குடும்பத்தை பகைத்துக் கொண்டு ஒருவருக்கு தனித்தனியாக என்று கூறவில்லை, நம்பிவிடாதீர்கள். இறைவர்கள் நினைத்தவர்கள் கூட்டமாக இருப்பதன் காரணமாக நான் பாதுகாப்பான சூழலில் இருக்கின்றேன் என்று ஒருபோதும் என்ன வேண்டாம். இறைவன் அதன் முன்னன் பணிக்கின்றான். இறைவனுடைய ஆறுதல் மிக்க அவனுடைய அரவணைப்பும் அவனுடைய நற்செய்தியும் உங்களுக்கு எந்தென்றும் உங்களுடைய இதயத்தில் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அது உங்களை இயக்கிக் கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக நான் மிக பெரும் பொருட்களை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணுகின்றேன். இனி நான் எந்த கவலைக்கும் துன்பமான சூழ்நிலைகளுக்கும் ஆளாக மாட்டேன், உண்டாக்கப்படவும் மாற்ற முடியாது என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் அடிப்படையாக உங்களுடைய உள்ளத்தில் நிச்சயமாக ஒரு பயத்தை அமைத்திருக்கின்றான். யார் ஒருவரும் எவ்வளவு விசேஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உள்ளத்தில் அமைத்திருக்கின்றான் ஒரு சிறு கவலையும் சிறு பயமும். அந்த அடிப்படை தான் சிறந்தது. இவ்வளவும் இருந்தும் எங்கிருந்து இந்த கவலை எனக்கு ஒரு பயம் இனம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. சில சமயங்களில் தனித்திருக்கும் பொழுது அதிகமாக இருக்கின்றது. என் பிள்ளைகளை பற்றிய பயம், என் குடும்பத்தினரை பற்றிய பயம், என்னுடைய வருமானத்தை பற்றிய பயம், எந்த விதத்திலும் ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் இந்த பயத்தையே அமைத்திருக்கின்றான். இந்த பயத்தை நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை, எந்த சூழ்நிலையில் இருந்து அது உங்களுக்கு உருவாகும் என்பதை நீங்கள் பார்ப்பவர்கள் இல்லை. அதனை நீங்கள் கவனித்தாலும் அது நிமிடக்கூடியதாக இருக்குமானால் நீங்கள் தடுப்பிடப்படுகிறவர்கள் இல்லை. உங்களிடம் இருப்பதுதான் எனக்கு இந்த நிகழ்வுகள் வேண்டாமே என்ற ஒரு அழகான பிரார்த்தனை. இதனையும் இறைவன் அமைக்கின்றான், இந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்று அதனை நாம் உணர்கின்றோம். பயத்தை நமக்கு இறைவன் நமக்காக அறிவிக்கும் பொழுது அதே நேரம் இந்த சூழ்நிலை ஏற்ப வேண்டாம் என்பதையும் இறைவன் அறிவிக்கின்றான். நாம் அதனைத்தான் வழிமொழிகின்றோம், நம்முடைய உள்ளத்தில் வேண்டாம் என்று இறைவனுக்கு பதிலளிக்கின்றோம். இப்பொழுது அந்த துன்ப சூழ்நிலை நீக்கப்பட்டு மீண்டும் அமைதி ஏற்படுகின்றது. நாளைய வாழ்க்கை வரக்கூடிய ஒரு துன்ப சூழல் இன்று நீக்கப்படுகின்றது. அதை பற்றிய ஒரு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது சத்தியம், நீக்கப்பட்டுவிட்டது அதுவும் சத்தியம். இந்த இரண்டுக்கும் இடையே மிகப்பெரிய காலகட்டங்கள் உங்களுக்காக மாற்றி அமைக்கப்பட்டுவிட்டன. எப்பொழுது உங்களுக்கு ஒரு இல்லையற்ற ஒரு துன்பச் சூழல் ஏற்படுகின்றதோ அந்த துன்பத்தில் நுழைந்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலமறையில் அது நினைத்திருக்கோம். பின்னர் நாம் அதனை ஓரளவுக்கு சீர்படுத்திக் கொண்டு வாட ஆரம்பிப்போம். துன்பச் சூழல் இப்பொழுது உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பயமும் பக்தியும் இருக்கின்றது, பயபக்தி இருக்கின்றது. இப்பொழுது நான் இறைவனை அவனுடைய வாக்குகளை கொண்டு வழிமுடிகின்றேன். இது எனக்கு வேண்டாம், இவ்விட வேண்டாம் என்று யாரிடமும் சொல்லவில்லை, யாரிடமும் கேட்கவில்லை. என்ன விதமானது என்பது உங்களுக்கே தெரியாது சூழ்நிலைகள். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய மனதில் இறைவனுடைய வாக்குகளை எடுத்துக்கொண்டு இறைவனை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த கவலை என்ற பயம் என்ற ஒரு உணர்வு மாற்றி அமைக்கப்படுகின்றது. அமைதி இந்த இரண்டு முறையில் மிகப்பெரும் காலத்தவணை உங்களுக்காக மாற்றி அமைக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானால் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்திருக்கும். பின்னர் இறைவனிடம் நீங்கள் திரும்பி எனக்கு நன்மைகள் வேண்டுமே என்று விரும்பி அவனிடமிருந்து நீங்கள் ஆளுநர் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது எத்தனை காலத்தவணைகள் எவ்வளவு காலம் அது சென்றிருக்கும் என்பதை உங்களுக்கு அறிய முடியாது. அவ்வளவு நீக்கப்பட்டுவிட்டது கவலை வந்து திரு பின்னர் இறைவனை நம்ப ஆரம்பிக்க அந்த கவலை பயம் என்ற ஒன்று பாதுகாப்பும் அமைதியுமாக மாற்றப்பட அவ்வளவு பெரிய காலம் எனக்காக வேசாக்கப்பட்டு மாற்றப்பட்டு உறுதியாக்கப்பட்டு விட்டது. அமைதியில் வாழும் காலமெல்லாம் அது இறைவனிடமிருந்து உங்களுக்கான உறுதியான உணர்வு. சரி, கவலையோடு இருக்கும் காலமெல்லாம் நான் கப்பலில் சென்று கொண்டிருக்கின்றேன், கவலையில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். மேலும் மேலும் துன்பத்தை நான் சம்பாதித்துக் கொண்டு அந்த துன்பத்திலும் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் இறைவன் உங்களுக்கு அதிலிருந்து கலை சேர்த்துவிட்டால் நான் என்றென்றும் காப்பாற்றப்பட்டுவிட்டதாக மகிழ்ச்சியிலும் முழுகின்றேன். இந்த விதமான வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் அழகான செய்திகளாகவும் பேசி வரக்கூடிய வழக்கு சொல்லாகவும் ஆக்கிவிட்டான். நீங்கள் அறிய வேண்டி உங்களுடைய வாழ்க்கை கடல் பயணம் போன்றது. அதில் நீங்கள் எவ்வளவு பொருள்களை செய்து வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய உயிருக்கே ஆபத்து என்று இருக்கும் பொழுது அந்த பொருள்களோ அந்த மனிதர்களோ நீங்கள் பக்கபலமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உறவுமுறைகளோ வழிமுறைகளோ ஒரு காலம் உங்களுக்கு உதவாது என்று அறிந்து கொள்ளுங்கள். லைஃப் போட் வச்சிருப்பீங்க, இவ்வளவு பெரிய கப்பலையும் கொடுக்கும் பொழுது லைஃப் போட்டை நீங்க உங்களுடைய பாதுகாப்பு வச்சிருப்பீங்க. இதை விட செல்வத்தனமான அக்கத்தனமான என்ன, இவ்வளவு பெரிய கப்பல் மூழ்கும் பொழுது இத்தனோட லைஃப் போட்டு அதன் பேர் உங்களை காப்பாற்றும். இந்த அளவுக்கு எவ்வளவு செம்மைப்படுத்தப்பட்ட அறிவார்கள், அற்பமான அறிவார்கள், எழுதி நகையாடத்தை அறிவாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இருந்தாலும் அதை நாம் பெருமை கொள்கின்றோம். இந்த லைஃப் போட்டை நான் காப்பாற்றும் சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் கரையிலும் நாம் சேர்ந்துவிட்டால் காப்பாற்றப்படுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த கரையானது எப்பொழுது பிளவுண்டு ஆயிரம் அடிகளுக்கு கீழாக ஆயிரம் மீட்டர்களுக்கு கீழாக புதையண்டு விடுவோம் என்பதையும் நாம் அச்சமற்று விட்டோமா? அதை பற்றி நாம் பார்த்ததும் இல்லையா? பூமி பாடங்களாக கிடந்து அதனோடு சொல்லப்பட்டு புதையன்றவர்களாக பல காலங்கள் வாழ்ந்து பத்து நாள் இருபது நாள் கழித்து மீண்டவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கார்கள் எத்தனை பேர் தெரியாது. அஞ்சு கொள்ளுங்கள், யாராவது என்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று இல்லை, அவர்கள் அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் இறைவன் நாடினால் காப்பாற்றுவான் அப்படி என்று கதையை படித்து விடுவான். ஆனால் இதற்குள்ளாக எவ்வளவு பெரிய கஷ்டங்களோடு நடக்க வேதனும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எத்தனையோ வீடுகள் பூமிக்குள் அடைந்துவிட்டன. இந்த மலையில் சில பேர் காப்பாற்றப்பட்டார்கள், பத்து நாள் கழித்து பதினைந்து நாள் கழித்து உயிரோடு இருக்கப்பட்டார்கள். பல பேர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தெரியாது. பத்து நாள் வாழக்கூடியமா ஒரு குழந்தை இருவர்களுக்கிடையே வாழ முடியும் என்றால் ஆயிரம் ஆண்டுகளும் அந்த துன்பத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் எத்தனை பேர் அங்கே அமைக்கப்பட்டிருக்கலாம். பயப்படுங்கள், இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். சிலவற்றை இறைவன் காட்டுகின்றான், பலவற்றை காட்டுவதை உணரும் பொருள் அந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை பலனளிக்காது. அச்சம் பண்ணுங்கள். மனிதர்கள் யாருமே உங்களுக்கு உதவ முடியாது, நாளைய வாழ்க்கையை இன்றறிவிக்கின்றான் பயம் என்று கொண்டிருக்கின்றது. அந்த பயம் என்னை தேவை யாரும் நிற்க முடியாது, அது சத்தியத்தை கொண்டே நிற்கப்படுகின்றது. உண்மையிலேயே உங்களுடைய சூழ்நிலை மாற்றப்பட்டுவிட்டது. எனவே அந்த பயமானது அவனை நீங்கள் கருத்தில் கொள்ள, அவனிடம் நீங்கள் பாதுகாப்பு தேட அந்த பயமானது நீக்கப்பட்டுவிட்டது. இறைவன் விதிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நாளை விஷயத்தை பற்றி அவன் மட்டுமே அந்த மாபெரும் இறைவனுடைய ஆற்றலை கொண்டு என்றென்றும் உங்களுக்காக விளங்கக்கூடிய அந்த உணர்வை கொண்டு உங்களுக்காக ஒவ்வொரு செய்தியையும் அறிவிக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சுகமாக அமைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நீ எவ்விதமாக என்னை தோற்றுவித்தாயோ அவ்விதமாகவே அமைய வேண்டும். நான் அதனை மாற்றிக்கொள்பவன் இல்லை. அப்படி என்னுடைய கற்பனையை கொண்டு நான் ஒரு வாழ்க்கையை நாளைக்காக என்று அமைக்கும் பொழுது நான் படைப்பாளனாக ஆகிவிட்டேன். நாளைய வாழ்க்கை பற்றி எவருக்கும் தெரியாது என்று ஒருவனை தேவையில்லை என்று இறைவன் அறிவித்திருக்கின்றான். மனதில் கொள்ளுங்கள், இறைவன் அறிவித்திருக்கின்றான் நாளைய வாழ்க்கை பற்றி எவரும் அறிய மாட்டார்கள் என்று ஒருவனை தேவையில். இப்பொழுது சில கஷ்டங்கள் இருக்கின்றன, சுகமாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இத்தனை நாளில் சுகமாக வேண்டும் என்று சொல்ல முடியுமா? சுகமாகும் என்று சொல்ல முடியுமா? பிரார்த்தனை மட்டும்தான் உங்களுக்கு. அந்த பிரார்த்தனையில் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றீர்களோ அது சுகமாகும். அந்த பிரார்த்தனையில் எவ்வளவு மனிதர்களுடைய உதவியை நாடிக்கின்றீர்களோ அந்த மனிதர்களுடைய உதவி அவ்வளவும் நீங்கள் நீக்கிக் கொண்டு இறைவனுடன் முழுமையாக திரும்பும் வரையில் அந்த சுகவீனம் இருக்கும். நிலைத்திற்கும் இன்னும் அதிகமாகவும் செய்யணும். ஒரு துன்பத்தையும் அது உடல் அடிப்படையிலேயோ, மனதின் அடிப்படையிலேயோ, சொற்று புரட்சியின் அடிப்படையிலேயோ, குடும்பத்தினுடைய சொற்று அடிப்படையிலேயோ ஒரு துன்பத்தையும் உங்களால் நீக்கிக் கொள்ள முடியாது. அது நீங்கள் உங்கள் கரங்களால் சம்பாதித்தது, உங்கள் வாய்களால் சம்பாதித்தது, உங்களுடைய அறிவு இறங்கிய ஒட்டுமொத்தத்தை கொண்டு நீங்கள் சம்பாதித்ததை பிறகு எந்த அறிவை கொண்டு நீக்கிக் கொள்வீர்கள்? இன்னும் எவ்வளவு அதிகமாக நான் என்னுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ள முயற்சி இருக்கின்றனோ அந்த அளவுக்கு அதிகமாக மூழ்குவீர்கள். நீங்கள் அறிய வேண்டும், ஒரு நீச்சல் குளத்தில் இருக்கின்றீர்கள் அல்லது ஒரு குளக்கட்டையில் நீந்துகின்றீர்கள். நீங்கள் நீந்துகின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நீந்தவில்லை, நீங்கள் இறைவனால் பாதுகாக்கப்பட்டு தடை செய்யப்படுகின்றீர்கள் என்பதை அறியுங்கள். ஒருத்தருக்கு நீச்சல் தெரியும், இன்னொருத்தருக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் குளத்தை அவங்க கற்றுக்கிறதுனா கையை காலை அடிக்கின்றான், அப்படித்தானே? வேற எதுவும் செய்ததில்லை, கை காலை அடையுங்க. இவ்வளவுமே தெரிவிக்க முடியாது. நீச்சல் தெரிஞ்சா தெரியாதவன் ரெண்டு பேரும் நீ குழந்தை போட்டா ரெண்டு பேரும் கை காலை அடிக்கதான் தேவை. நீச்சல் தெரியாதவன் மூலிக்கு போறான், நீச்சல் தெரிஞ்சவன் மேலே. இதை கத்துக்கிறது என்ன? முதல்ல என்னை உட்காருங்க உட்காருங்க, நான் மூலிக்கு போயிருவேன் அப்படின்னு பயம் இருந்தது. பயப்படாதே பயப்படாதே கையை காலை அடி திடிப்பாங்க. பயம் வேண்டாம், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். பயம் நீங்கள் உங்களுடைய அறிவுகளையும் நம்புகின்றீர்கள். இன்னொரு உதவியை நீங்கள் நம்புறீங்க. ஒருத்தர் வயிற்று பிடிச்சிக்கிட்டே போகணும், அவர் நீச்சல் வச்சுட்டே போயிட்டு இருப்பார். அவன் தெரியாத கஞ்சமாக கை எடுக்கும் பொழுது அந்த பயம் நீங்கும் பொழுது விளக்க ஆரம்பிக்கிறார்களே தவிர இவங்க நீச்சல் கற்றுக்கொள்ளவில்லை, பயம் நீக்கப்படுகிறது. சைக்கிள் படகுவதும் அப்படித்தான். நாலு பேர் பிடிச்சிக்கிட்டு ஓடணும், நேராக பாரு நேராக பாரு சொன்னாலும் வந்து சாயிறார்கள். கொஞ்ச காலம் அந்த பயம் நீக்கப்பட இவர்களுடைய எண்ணத்திற்கு அந்த சைக்கிள் இருக்கும், அந்த பயம் நீக்கப்படுகின்றது. சைக்கிள் கற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான். எதை பற்றிய பயம் நீக்கப்பட்டுவிட்டதோ இறைவன் நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நீங்களோ நான் என் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவீர்கள். நான் கற்றுக்கொண்டேன் என்று நீச்சல் பற்றியும் சைக்கிள் ஓட்டுவதை பற்றியும் நீங்கள் என்னதை போன்றே உங்கள் உலக வாழ்க்கையில் அப்புறவையும் நீங்கள் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நான் கற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வாழ்க்கையை படைக்கொண்டேன். அவ்விதமாக அல்ல. பயபக்தியுடன் விளங்குங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டு தேர்வது எதுவுமே இல்லை, வீணான எண்ணங்களில் நீங்கள் கருவி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பயத்தை போக்கி இறைவன் நண்பர்களுக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். கடல் பயணம் சிறப்பாக இருக்கட்டும். தனித்தனியை விளங்குங்கள். யாரும் யாரும் செய்ய முடியாது என்று எப்படி நம்புங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பவர்கள் இல்லை, ஆனாலும் நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அறிவித்தேன். குழந்தையை பெறுவதற்கு முன்பாக நான் எப்படி இந்த குழந்தையை பாதுகாக்கப் போகின்றன தெரியவில்லை என்று பயம் இருக்கும். அந்த பயத்தின் காரணமாக தன்புறத்திலிருந்து உங்களுக்கு நல்லறிவை கொடுத்து இறைவன் அந்த குழந்தையோடு உங்களை படகு செய்யும் பொழுது நான் வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன், நான் வச்சுக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவீர்கள். நிச்சயமாக இல்லை. இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணமாக அந்த பயத்தை நீக்கினால் உங்கள் இருவரையும் இணைத்து தன்புறத்திலிருந்து ஆற்றலை காரணமாக வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தவிர நான் குழந்தையை வளர்க்கின்றேன் என்று அந்த எண்ணம் கூடாது. நான் ஒரு வியாபாரம் செய்கின்றேன், அந்த வியாபாரத்திற்கு முன்பாக முதலில் ஆரம்பிக்கும் பொழுது பயத்தை கொண்டு வருகின்றான் இறைவன். வியாபாரம் எப்படி நடக்குமோ தெரியவில்லையே என்று, யாரெல்லாம் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி இது எப்படி நடக்குமோ என்ற பயம். வாழ்க்கைக்குள் நுழைய பொழுது, திருமணமாகி வாழ்க்கை நுழையும் போது எப்படி நடக்கப் போகிறதோ தெரியவில்லை, நான் எப்படி இன்னொருவரை சமாளிக்கப் போகிறது தெரியவில்லை, என்னுடைய வருமானமும் குறைவாக இருக்கின்றது. இந்த பயம் யாராக இருந்தாலும் சரி இருக்கின்றது. இந்த வியாபாரமோ வாழ்க்கையோ குடும்பத்தில் நான் நுழையக்கூடிய ஒரு திருமண அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் அந்த பயம் இல்லாமல் இல்லை. அந்த பயத்தை இறைவன் நீக்குகின்றான். அப்பொழுது நீங்கள் யாரும் உதவி தர முடியாது, நான் எப்படி வாழப்போகிறேன் தெரியவில்லை என்று. என் வியாபாரத்திற்கு நான் ஆரம்பித்திருக்கின்றேன், நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கூற முடியாது. உன்னுடைய வியாபாரத்தை நீ ஆரம்பித்திருந்தால் நீ நடந்து என்று சொல்வார்கள், பிறர் உதவி செய்ய முடியாது. இப்பொழுது பிறர் உதவி இல்லாமல் அந்த பயம் என்று ஒன்று இருக்க, இந்த பயம் போக வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது இறைவன் அமைதியை கொண்டிருக்கின்றான், பயத்தை நீக்குகின்றான். வியாபாரம் சிறப்பாக இருக்கின்றது, குடும்பமும் சிறப்பாக இருக்கின்றது. பயத்தின் காரணமாக நீங்கள் வாழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பயபக்தி நிச்சயமாக இறைவனுக்கு நெருக்கமானதாக இருக்கின்றது. அந்த பயபக்தியின் காரணமாகத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அறிவின் திறனின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எப்பொழுதாவது என்ன வருமானால் ஒரு காலத்துணை உங்கள் மீது நிச்சயமாக விதிக்கின்றான், பயத்தையும் அறிவிக்கின்றான். எதனை பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அது என்ன வகையிலானது என்பதை அறிவதில் இல்லை, அது நிகழ்ந்திருக்கிறோம். அந்த நிகழும் காலத்தில் நான் என் இறைவனம் திரும்புகிறேன் பாவமளிப்பதற்காக. அந்த நேரத்தில் பாவ நம்பிக்கை இல்லை, நீங்கள் இதனை கலந்து வாருங்கள், சொற்பமாக அனுபவித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மீண்டும் இறைவனுடன் உதவிகளை கொண்டு இது இறைவனால் அடக்கப்பட்ட எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு துச்சை, மீண்டும் ஒரு புனர்ஜென்மம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது, நான் ஒழுங்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். அதுவரை வாழ முடியாது. ஒவ்வொரு கட்டமும் ஏன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், இப்பொழுது நீக்கிவிட்டால் மீண்டும் பழைய மாதிரி இறைவனை மறந்து மனிதர்களை நம்பி இணைவைப்பவர்களாகவும் இன்னும் இறைவனுக்கு விரோதிகளாகவும் உங்களுக்கு கடும் பகைவர்களாகவும் நீங்கள் ஆகி நீங்கள் உங்களே வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்வீர்கள். எனவே உங்களுடைய இறைவன் உங்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து ஒரு சிறு கஷ்டத்தை உங்களுக்கு அனுபவித்திருக்கின்றான், அது தொடர்ச்சியாக வாழ்ந்து வாருங்கள். இங்கு இறைவன் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், எவரும் இல்லை. இப்பொழுது இவர்கள் கூறிவிட்டார்கள், உங்களுக்கு கேன்சர் வந்துவிட்டது, உங்களுடைய சிறுநீரகம் திறந்து விட்டது, பயத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அவர்கள் சொல்லும் வரையில் பயம் இல்லை, சொன்ன பிறகு பயம் ஏற்படுகிறது. இங்கு இறைவன் கூறுகின்றான் இது சுகமாகட்டும் என்று. ஆனால் நீங்களோ அது எப்படி சுகமாகும், இந்த வகையான நோய்களுக்கு நான் செத்துத்தானே ஆக வேண்டும். இப்பொழுது என்னுடைய எண்ணங்களின் மீது கரைபிடுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய எண்ணத்தின் அடிப்படை எண்ணம் இறைவனை உணர்வின் மீது உணர்ச்சி ஏற்படுகின்றன. என்னுடைய கல்வி உணர்ச்சிகள், என்னுடைய வாழ்க்கையினுடைய, என்னுடைய தகுதிகளில் நான் எவ்வளவு சிறந்து வருகின்றேன் அறிவாளி என்ற அந்த கசடுகள் உங்களுடைய முடியாமை இயலாமை பலவீனத்தை உங்களுக்கு அதை பெரிய ஒரு பெருமிதத்திற்குரிய ஒரு எண்ணமாக ஆக்கிக்கொண்டு அகம்பாவத்துடன் அந்த உணர்வின் மேல் நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற இரண்டு உணர்வின் மேல் நாம் தாக்குகின்றோம், இதற்கு வழியில்லை என்று. பின்னர் நீங்கள் உங்களுடைய இறைவனம் திரும்புகின்றீர்கள், பாவனுக்குண்டாக வேண்டும், சுகமாக வேண்டும் என்று. ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்வதாக உணர்வுவதாக கெட்ட வார்த்தைகளை டாக்டர்களுடைய வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் பெருமை கொண்டு ஏற்றுக்கொண்டீர்கள். நான் படித்தவன் என்று அடிப்படையில் உணர்வுக்கு மேலாக எனக்கு தெரியும், இறைவனுக்கு மேலாக எனக்கு தெரியும், நான் இறந்து விடுவேன் டாக்டர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு முன்பாக இறைவன் கூறியிருக்கின்றான் சுகமாக வாழ்க்கை வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை தவணை முடியும் வரையில் நான் உங்களுக்காக ஒரு தவணையின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்தேன், அந்த வாழ்க்கை தவணை முடியும் வரையில் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனுக்கு அமைத்திருக்க நான் அதற்கு புறம்பாக கேந்திர உள்ளத்தின் மீது காட்டினேன், அபிதமாக இல்லையே. எனக்கு தெரியும் இந்த ஒரு கட்டத்திற்கு நான் விடுதலை பெற முடியாது, இந்த கட்டத்தில் நான் மீளவே முடியாது, கடும் தேர்தல் ஆகிவிட்டேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கட்டத்தை கொடுத்தா என்று இறைவனை நான் கேட்கின்றேன். அவன் சுகமாகுங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கும், சுகமாகுங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுத்தா என்று வேதனை கொடுத்தா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அவனை. இந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் மீண்டுவிடுகிறானால் இதுவரையே மனிதர்கள் யாருமே அடைய முடியாத மிகப்பெரிய அந்தஸ்துகளை வாழ வைப்பேன், உலக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மிகப்பெரும் சாட்சியங்களோடு மறைவானவற்றின் சத்தியத்தோடும் அவன் அதனுடைய ஆர்வலோடும் அவை உங்களுக்கு பணியக்கூடிய அந்த அதிகாரத்திலும் வானங்களின் பூமியின் மீது ஆட்சியை கொடுக்கின்றேன். மனிதர்கள் அவ்வளவே கூறுகிறார்கள் நீ கிடைக்க மாட்டாய் என்று, நான் ஒருவன் கூறுகின்றேன் நீ கிடைக்க வேண்டும் என்று. அதுதான் அவருடைய உணர்வாக இருக்கின்றது, அடிப்படை உணர்வாக இருக்கின்றது. அந்த அடிப்படை இறுதி வரையில் உங்களை அது பொந்தி தள்ளிக் கொண்டிருக்கும், வாழ வேண்டும் வாழ வேண்டும். எவ்வளவுதான் உங்களுக்கு கஷ்டங்களுக்கு மேல் வேதனைகளும் வேதனைகளும் துயரங்களும் துயரங்களுக்கு மேல் பலகீனங்களும் பலகீனத்திற்கு மேல் இனிமேல் முடியாத நிலை வழிபடுதல் அந்த அடிப்படை இனியும் கிடைக்க வேண்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கோம். இது சத்தியம். இப்பொழுதாவது அது பேசிக் கொண்டிருக்கும் வரை அதை நம்பங்கள் எந்த துணிலிருந்து நாம் முக்கியமாக உங்களை தலையேற்றுவான். உங்கள் பயணம் கப்பல் பயணம் என்பதை தனித்தனியே நீங்கள் ஆக்கப்படக்கூடிய ஒரே பயணம் கப்பல் பயணம் மட்டும்தான். நீங்கள் யாரும் யாரும் முடிவு செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சோகத்தில் முடிவிடாதீர்கள், உங்களுடைய கவலையில் முடிவிடாதீர்கள், உங்களுடைய அறியாமையில் முடிவிடாதீர்கள். மூடுவது என்பது இறைவனுக்கு பொருத்தம் இல்லாதது. பயம் மூடிவிடும். பயத்தை நீக்கங்கள். இறைவனுடைய வாக்குகளின் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களை கரையேற்றும், என்றென்றும் கரையேற்றும். கரையிலும் சரி கடலிலும் சரி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கப்படுவீர்கள். வானங்களிலும் வாழ்க்கப்படுவீர்கள் என்பதை அறியுங்கள். அங்கிருந்து உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். உங்களுடைய கட்டளைகளுக்கு வானங்கள் அடிபணியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கட்டளைகளுக்கு உங்கள் கால்கள் கிளியில் பூமி விளைய வேண்டும், அது வளம் பெற வேண்டும். உங்களை அசைப்படக்கூடாது. உங்களுக்கு கேட்டி அனுமதி தாங்க வேண்டும் உங்களுடைய கால்கள். அவ்விதமாகத்தான் வானங்களையும் பூமியும் பிறந்த அமைத்திருக்கின்றன உடையவை. இறைவனுடைய வாக்குகள் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டி உங்களுடைய கப்பல் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இதுவரையில் மனிதர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு வாழ்ந்து விட முடியும், அதன் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு இந்த மனித எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மீன் பலத்தில் திறனில் நீங்கள் வாழ்ந்தார்கள். இவர்களுடைய கூற்று என்னை பாதுகாக்கும் என்ற நேரத்தில் வாழ்ந்துவிடாதீர்கள். நிச்சயமாக அது பொய்யான ஒரு கூற்று, பொய்யான ஒரு வழிமுறை. அது இறைவனுக்கு புறம்பான அகம்பாவத்துடன் கூடிய வழிமுறை. இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்களுக்காக இந்த பயத்தை ஏற்படுத்தியிருப்பது சத்தியம். அது இன்ன வகையிலானது என்று அறியப்போவோர் இல்லை, அப்படி தெரிந்து கொண்டால் நீங்கள் தடுப்பவர்களும் இல்லை. நிச்சயமாக உங்கள் மீது நிறைவேற வேண்டியது நிறைவேறிய தீரும். அஞ்சுகின்றேன், பயப்படுகின்றேன். இறைவன் பயத்தை நீக்குகின்றான். வாழ்க்கை தொடங்குகின்றது. நாம் மூழ்கப் போவதில்லை. தலையிலும் தலையிலும் சிறப்பாக வாழ்க்கையை நான் பயன்படுத்துவோம். இறைவன் பயத்தை நீக்க வேண்டும். உங்களுடைய அறிவிப்பு நீங்கள் பயத்தை நீக்க முடியாது, நீக்கவும் கூடாது. மனிதனுடைய திறனை கொண்டு நான் பாதுகாக்கப்படுவேன் என்று நினைக்க வேண்டாம். டாக்டர்கள் சுற்றி இருக்கின்றார்கள். எனக்கு எல்லா சிறப்பு வைத்தியர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களையே காப்பாற்றிக் கொள்ளார்கள். தெளிவாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய உண்மை, எல்லா டாக்டர்களும் எல்லா நோய்களும் இருக்கின்றன. நமக்கு உணர்வு அற்று போய்விட்டது. சிந்தித்து பார்க்கும் திறன் இல்லாத காரணமாக பொய்கை உண்மையாக நம்புகின்றோம். சத்தியமாக பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த டாக்டர்கள் அவ்வளவு நோயாளிகள் என்று தெரிந்த பிறகு இவர்கள் இதை காப்பாற்றுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே. இதைவிட அறிவு கேடு அறியக்கூடிய திறனில் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த அறிவு திறனில் நீங்கள் ஏற்படுத்திய கேடு என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும், உணர வேண்டும். எண்ணம் என்ற ஒன்று சத்தியம். நீங்கள் எண்ணங்களில் அலைக்கடிக்கப்பட்டுவிட வேண்டாம். அலைகள் என்ன அலைகள் கூடாது. எண்ணம் சீராக இருக்க வேண்டும். ஒரே எண்ணம். மாற்றப்பட்ட குழந்தைகளில் அந்த எண்ணமானது அலைக்கழிக்கப்படும் பொழுது சாதகமான காற்றில் மாற்றப்பட்டு பயல் காற்றாகவும் அலைக்கழிக்கப்படும் காற்றாகவும் ஆகியவர்களை கப்பலை அசைத்துவிடக்கூடாது. நீங்கள் கப்பல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நடுத்தரவு திக்கு தெரியாமல் ஆக்கப்பட்டுவிட்ட அந்த சூழ்நிலையில் ஆகுவதற்கு முன்பாக இறைவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பயத்தை நீங்கள் அவனிடம் நீக்கிக் கொள்ளுங்கள். இது என்ன ஏது என்று பார்க்க வேண்டாம். ஒரு கவலையும் பயணம் இருக்கின்றது, அது போக வேண்டும். என்னுடைய வியாபாரம் சம்பந்தமாகவும் அந்த கவலையில் பயணம் இருக்கின்றது. என்னுடைய குடும்பம் சம்பந்தமாக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றிய நிராதரவான ஒரு சூழ்நிலையும் என் மனதில் இருக்கின்றது. என்ன ஏதென்று தெரியாது. இது இறைவன் உங்களுக்காக முன்னெடுப்பு செய்கின்றான். பயந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அமைதியும் இருக்கிறது. பல சூழ்நிலைகளில் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், நீங்கள் அறியாத ஒரு வார்த்தையை உங்களுக்காக அமைந்திருக்கிறது என்று. அமைதியான சூழ்நிலைகளில் உங்களுடைய கற்பனைகளில் இன்றைய வாழ்க்கையை இப்படி அப்படி அமைக்க வேண்டும் என்று கற்பனை கொட்டி கழிவுகள். நீங்களும் இறைவன் சமம் அல்லவர். அவன் படைப்பவன், புதிதாக படைப்பவன். என்றென்றும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை கொண்டு வந்திருப்பவன், உயிரளிப்பவன். உயிர் செய்தி காற்றுகளின் மூலமாக உங்களுக்கு வருகின்றது. அந்த மூச்சு காற்றில் சில சமயங்களில் உயிர் மூச்சாக எனக்கு பெருமூச்சு ஏற்படுகின்றது. அது சுகமான மூச்சாக இருக்கின்றது. இது இறைவனிடமிருந்து ஒரு நற்செய்தி வந்துவிட்டது. நீங்கள் உறுதியாக பயபக்தியை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கையில் தீர்க்கப்பட்டதாக ஆக்கிவிடாதீர்கள். அறிவு என்பது ஒரு எல்லைக்குட்பட்டதுதான். பொருள்களின் அடிப்படையில் இறைவனோ படைக்க இருப்பது எந்த பொருளின் அடிப்படையிலும் அல்ல. உங்களை படைத்திருப்பதே எந்த ஒரு பொருளுமாக இல்லாத நிலையிலிருந்து உங்களை படைத்தான் என்பது உண்மையானால் எப்பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தில் நுழையுங்கள். அவன் எனக்காக படைக்க இருப்பதை நான் கற்பனை செய்வோன் அல்ல. நான் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், மூக்கு முடியமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றீர்கள். நீங்கள் அதனை அமைப்பவர்கள் இல்லை. அவன் கொடுத்ததை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கு உருவாக்க முடியாது. இறைவன் நாட்டுப்படி நடக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டாம். உயிரோட்டத்துடன் படைக்கப்பட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய சூழ்நிலையும் நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள். நான் தோட்டங்களில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், நீங்கள் தோட்டங்களை அமைக்காதீர்கள். இறைவன் அமைக்கக்கூடிய தொலைவனமும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தோட்டங்களும் சகிக்க முடியாது, ரெண்டும் சமம் அல்ல. என்றாலும் நான் தோட்டங்களுடன் வாழ்கின்றேன் என்று பெருமை கொள்வீர்கள், நிச்சயமாக கப்பல் கவிழ்ந்துவிடும். ஒரு நாள் உங்களுக்காக சோதனைக்குரிய காலகட்டம் வரும்பொழுது எல்லாம் காணாமலாகிவிடும். உங்களை விட்டோம் தோப்புகளை துறவுகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு கற்பனை. இரண்டு அனுமதித்திருக்கின்றான் சர்ப்ப காலத்திற்கு எவ்வளவு தோட்டம் வைத்திருந்தாலும் சரி, அந்த தோட்டத்தில் உள்ள காய்ப்புகள் என்று நீங்கிடுமோ, என்று இல்லாமல் ஆகிடுமோ, என்று கட்டுப்போகுமோ என்ற பயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த பயம் நீங்க வேண்டும். அந்த பயம் நீங்கிவிட்டால் வாழ்க்கை பயன்படுறோம். அந்த பயம் இருக்கும் பொழுது ஓடுவீர்கள். நீச்சல் தெரியாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீச்சல் என்பது நீங்கள் படகுவதல்ல, இறைவன் கொடுத்திருந்த பயம் நீக்கப்பட்டு நீங்கள் வாழ்க்கை. வானங்களிலும் சஞ்சரிக்க வேண்டும். மேலே குணக்கையில் விழுந்தோம் பயம் இருக்கிறது, அந்த பயம் நீக்கட்டும். இறைவன் நீங்கட்டும், அதுக்காக நீங்கள் மேலே கேள்விகள். இறைவன் நீங்க வேண்டும், நீக்க வேண்டும். உங்களுடைய பயணத்தின் சிறப்புக்காக வேண்டி நம்பிக்கையும் பொறுமையும் இறைவன் அளித்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் மீது அசைக்க முடியாத சத்தியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆதரவையும் கொள்ளுங்கள், ஆறுதலும் பெறுங்கள். நம்பிக்கை மட்டும் போதுமானதல்ல. நான் ஆதாரங்களோடு சாத்தியங்களோடு நம்புகின்றேன். இறைவன் எந்த தேவையும் அற்றவன், தான் நாடுகளையும் செய்பவன், என்னையும் படைத்தான், வானங்களையும் பூமியையும் படைத்து அதில் என்னை வாழ செய்து கொண்டிருக்கின்றான். இவ்வளவு பிரம்மாண்டத்தில் வாழ செய்து கொண்டிருக்கின்றான். நான் வானங்களை பற்றியோ பூமியை பற்றி அறியாதவன், என்னை பற்றி அறியாதவன். எனக்கு பசியை ஏற்படுத்தியவன் அவன் தான், திருப்தியை கொடுத்தவன் அவன் தான், மனம் கொடுத்தவன் அவன் தான். எந்த உணவு பெற்றிருக்கிறது என்று பார்வையிலும் தொடுவுணர்விலும் நாக்கிலும் வைத்து பார்க்கும் பொழுதே அந்த நுகரக்கூடிய உணவை கொண்டே இது நமக்கு ஆகமானது, இது நமக்கு ஆகமானது, இது சத்தியமானது, நமக்காக அறிவிக்கின்றான் உணவு, இது சத்தியமானது, இது நமக்கு விஷயமானது, அணுகக்கூடாது. எல்லா உணர்வையும் கொண்டு வருகின்றான். நம்முடைய வாழ்க்கையை பேணிக்கொள்ள வேண்டும். இதில் ஒன்றை கூட நாம் செய்வதில்லை. பசியை நீங்கள் ஏற்படுத்துவதில்லை, ருசிக்கக்கூடிய அந்த நாக்கை நீங்கள் உருவாக்கவில்லை, நிகழக்கூடிய அந்த மனத்தை நீங்கள் உருவாக்கவில்லை, நல்லது கெட்டது எது என்பதை அறிவிப்பவர்கள் நீங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளவில்லை. எல்லாமே உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கை பற்றியும் அரகாலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை எப்படி நீங்கள் கற்பனை செய்து இவ்விதத்தில் தான் நீங்கள் யார் படைப்பவர்களா? இல்லை, படைப்பாளன் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அதன் மீது நீங்கள் மனித கூட்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கூட்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நம்பி நம்முடைய வாழ்க்கையை இதனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது பொருள்களின் அடிப்படையில் நாம் மிகுதியாக நம்மை அமைத்துக் கொண்டு வாழ முடியும். அந்த பொருள்கள் அதிகமாக இருந்தால் நாம் எந்த ஒன்றையும் சாதித்து விட முடியும். நம்முடைய வாழ்க்கை முழுமைக்கும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, இந்த எண்ணத்தில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி என் இரண்டம் திரும்புகின்றேன். பொருள்கள் அடிப்படையிலான வாழ்க்கையிலிருந்து எங்கள் இறைவனே நீ எங்களை பாதுகாத்துக்கொள். நீ படைப்பவன், நானோ படைத்தவற்றை நம்புகிறவன். அந்த படைத்தவற்றையும் உன்னிட அனுமதியை கொண்டுதான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரிந்திருந்தும் படைக்கப்பட்ட பொருளை நம்புகின்றேன். நீ தெளிவாக அறிவித்திருக்கின்றாய், ஒவ்வொரு படைக்கப்பட்ட பொருளும் அழிவை சந்தித்தே தீரும். மனிதன் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். விலங்குகளும் இறக்க வேண்டும். ஒவ்வொரு படைப்பும் அழியவே. இது உண்மையா? பெய்யா? படைக்கப்பட்ட பொருள் அடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் நாளையில் காய்ந்து சருகுகளாகி மக்கி போய் அது மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுகின்றது. பின்னர் மீண்டும் படைக்கின்றான். இப்பொழுது படைத்திருப்பது முந்தைய படைப்பை போன்றதல்ல, வித்தியாசமானது. நாம் அது போன்ற வெளித்தோற்றத்தையும் பார்க்கின்றோம். என்னுடைய நண்பர் சேமிகளுக்கு அங்கு அந்த பலன்கள் அங்கு உருவாக்கப்படுகின்றன. பலமான மண் வேண்டுமா அல்லது சாக்கடைகள் அன்று வீசப்பட்ட அந்த மண் வேண்டுமா, எருக்கள் வேண்டுமா உங்களுடைய பயிர்களை விளைவிப்பதற்கு என்று கேட்டால், உள்மனம் பலமான நிலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பும். ஆனால் உங்களுடைய அறிவோ குப்பைகளையும் கூடங்களையும் போட்டால் தானே வளரும் என்று. எது இறைவனால் முடியும், எது உங்களால் முடியும் என்றால், குப்பை கூடங்களில் நீங்கள் வாழ்வது உங்களால் முடியும். மனமிக்க சோலைவனங்களில் பொங்கவனங்களில் உங்களை நுழைவிட்டு வாழ்வுகள் செய்ய முடியும். இறைவன் நாம் எது வேண்டும் அடிப்படை உணர்வில் நாம் ஒன்றிருக்கின்றோம். அதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய அறிவு சாக்கடையின் எருக்களும் குப்பைகளும் குளங்களும் தான். இறைவனுடைய வார்த்தை இவைதான் நீக்கப்பட்டவை. தன்னிடமிருந்து மனமிக்க வார்த்தையாக உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் காத்திருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய இடத்தில் உள்ள செலுத்தக்கூடிய கவலைகளை நீக்குங்கள். மலைகளை போன்று குவித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். குவித்து வைத்துக் கொண்டால் வாழ முடியும் என்று நினைக்கின்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களை சுகமாக உங்களால் வாழ்ந்து கொள்ள முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, பயம் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கின்றான். இவ்வளவுக்கும் மேலே பயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். இந்த பயத்தின் நீங்கள் அமையுங்கள். நிச்சயமாக அந்த பயத்தை நீக்குபவனவன் தான். நீக்கப்பட்ட பிறகு உங்களை அழகான சாதகமான காற்றுகளில் உங்களுடைய கப்பல் பயணத்தை அமைப்பவன் அவன் தான். நடுக்கடலில் இருந்திருந்தான் தரையிருந்தாலும் சரி, அந்த தரையும் நமக்கு கீழே ஒளியாக நிற்க வேண்டும். நமக்காக வேண்டிய நமது கால்களுக்கு கீழே செழிப்பான வளங்கள் பெருக வேண்டும். இவற்றையும் உங்களுக்காக அமைக்கின்றான். வானங்களும் உங்களுக்காக இயங்க வேண்டும். மேகமூட்டங்களுடன், குளிர்ச்சியான காற்றுகளுடன், செந்தல் காற்றுகளுடனும், சூழல்களுடன், சாலங்களுடன் உங்களுக்கு புது உயிரையும் புது வாழ்வையும் அமைக்க வேண்டும். எல்லா பழங்களிலிருந்தும் எல்லா திசைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் வேண்டும், சுகங்கள் வேண்டும், அழகு வேண்டும், ரம்யம் வேண்டும். இவற்றை நாம் உங்களுக்கு அறிவித்ததியா? இவற்றை நீங்கள் ஒரு அணுகளவு உங்களால் இந்த மூன்று சூழ்நிலையும் கொண்டு இன்னும் நீங்கள் அறியாத உங்களுடைய மனதில் இருக்கின்றது. நாளை வாழ்க்கையை பற்றிய பயம் அதுவும் நீக்க வேண்டும். யாரால் முடியும்? நம்புங்கள். நீங்கள் எது நிகழக்கூடாது என்று பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ அதே நேரம் இறைவன் அறிவித்த அந்த வாக்குகளை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக என் பயத்தை நீக்கி அமைதியாக மாற்றிக்கொண்டிருவேன் என்று கேட்காத வரையில் நீங்கள் எதனை பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய அருகாமையிலும் நிகழும் கெட்ட சகனங்களாக நீங்கள் பார்த்து நமக்கு வந்துடுமோ என்று பயப்படுவீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு நிகழ்ந்து தீரும். நம்பிக்கை கொண்டவர்களாக, சத்தியத்தின் மீது நிலைத்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இன்று அமைய வேண்டும். நல்ல பயணமாக மீண்டும் சாதகமான காற்று நமக்காக இருக்கின்றது. நாம் கரையேற்றப்படுவோம். அங்கும் பலமான நகரம் மன்னிப்பளிக்கும் இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். எண்ணங்கள் உங்களுடைய உயர்வை கொள்ளுங்கள். எண்ணங்களில் சீரழிக்கப்படாது, கலைக்கப்படக்கூடாது. ஒரு உண்மைக்கு பல பொய்கள், ஒரு எண்ணத்திற்கு பல எண்ணங்கள். எண்ணங்கள் உங்களை பல திசைகளில் இருந்தும் சீரழிக்கிறோம். எண்ணம் ஒன்று உறுதியான நன்மையான திசையின் பக்கம் உங்களை அடித்துச் செல்லும். பயத்தை நீக்குங்கள். நோய்களை பற்றிய பயத்தை நீக்குங்கள். மனிதர்களுடைய அறிவு என்ற கேடு, அந்த பயத்தை நீக்குங்கள். இதில் மிக மிக மோசமான கேடான அறிவு மருத்துவ அறிவு. கெட்ட மனிதர்களுடைய கேடு கெட்ட அந்த வார்த்தைகள், நீங்கள் செத்துப்போவீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களிடமிருந்து நீங்கட்டும். உங்களுடைய பரம்பரைக்கு இந்த நோய் வரும் என்று கூறுகின்றார்கள். பரம்பரைக்கே சென்று விட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையில இறுதி அறிவிக்கும் சென்றாலும் பரவாயில்லை, இனி உருவாக இருக்கக்கூடிய அந்த படைப்பின் மீதும் இவர்கள் தங்களுடைய அறிவை திருப்புகின்றார்கள். அவ்வளவு பேருக்கும் கேடுதான் என்று, உங்களுடைய வம்சங்களுக்கு கேடுதான் என்று டாக்டர்கள் உங்கள் மீது சாபக்கேட்டை சுமத்துகின்றார்கள் என்பது நமக்கு புரியவில்லையா? சாதாரணமாக அவர்கள் நம்மை பற்றி வளர்ந்து விட்டால் என்ன சாபம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உன்னுடைய சாபமெல்லாம் படிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வம்சங்களுக்கு உங்களுக்கு இந்த டயபெட்டிஸ் நோய் இருக்குது, உங்களுக்கு இந்த கேன்சர் நோய் வரும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரும், எல்லாத்துக்கும் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, பிளட் பிரஷர் இருக்குது, அவ்வளோ பேரை செத்து போவீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் நன்றி ஏற்றுக்கொண்டு அடிப்படையில் இறைவன் வாக்கு இறைவனுடைய வார்த்தை இருக்கின்றது. சுகமான வாழ்க்கை உங்கள் கப்பல் பயணம் சிறந்தது என்று புரிகின்றானே, அதன் ஏன் ஏற்கவில்லை? நான் நன்மைக்கு பதிலாக தீமையை நாம் மாற்றிக்கொண்டோம். எதனை இங்கு வைத்திருக்கின்றோமோ அது நிகழும். எந்த விதத்திலும் தப்ப முடியாது. இதனை மாற்றி அமைத்துவிடு என்று இரண்டு கேளுங்கள், அல்லது நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் மாற்ற முயற்சிக்கும் பொழுது ஒரு சொற்ப அளவு உங்களால் மாற்ற முடியும். அந்த அளவுக்கு நன்மையில் வாழ்வீர்கள். இறைவன் திரும்பும் பொழுது முற்றிலுமாக நீக்கப்பட்டு புது வாழ்க்கை பயன்படுத்தப்படுவீர்கள். மனிதர்கள் உங்களுக்கு இருக்கின்ற பயம் நீக்க வேண்டும். இறைவன் உங்களுக்காக உருவாக்கி பயத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்று இறைவன் அனுமதியை கொண்டு சுகமான வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் தரித்திருக்கப்பட வேண்டும். இது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. எந்த சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அடித்தளத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய இனம் புரியாத அந்த பயம் அதனை நீக்கிக் கொள்ளுங்கள். ஒரு வகையாக அவர்கள் மனிதர்கள் காத்திருக்கக்கூடிய இந்த வகையில் இந்த மாதிரியான துன்பங்கள் ஏற்படும் என்று கூறக்கூடிய இந்த கெட்ட போக்குகளை விலகுங்கள். கெட்ட மனைவிக்கு விலகுங்கள். நாளைய வாழ்க்கை பற்றி அறிந்திருப்போம். இறைவன் ஒருவன் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, இறை நம்பிக்கை இருக்கிறது என்பது உண்மையானால் உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது புறப்பட்ட அவ்வளவு சத்திய வாக்குகளும் சத்தியம்தான் என்று எண்ணும் பொழுது உள்ளம் கொள்ளுங்கள். இறைவனுக்கு மனிதர்களிடம் அச்சமை கிடையாது. தூக்கி வீசி எறியுங்கள். அவர்கள் எந்த விதமான மனிதர்களுடைய அறிவை கொண்டு பேசினாலும் சரி, காதலுக்கு கீழ் சிறப்புக்கு கீழாக அவருடைய அறிவையும் அவருடைய பேச்சுக்களையும் நாளைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் கூறக்கூடிய இந்த உதாரணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளதாக ஏற்றுக்கொள்ளாது என்று கூறுவோம். நம்பிக்கையோடு திரை தியானத்தோடு சத்தியமானது என்னுடைய அடிக்கல்கள் இருக்கின்றது, அதன் மீது உங்களுக்கு உங்களுடைய கற்பனைகள் சேர்கின்றன, உங்களுடைய வழிமுறைகள் சேர்கின்றன, உங்களுடைய அறிவு சேர்கின்றது, கெட்ட அறிவு நரக நிற்கக்கூடிய அறிவு சேர்கின்றது. இறைவன் அப்பொழுதும் அடித்தளத்தில் நீங்கள் வாழ வேண்டும், உயிர் போகும் நிலையிலும் இறைவன் அந்த அடித்தளத்தை கொண்டிருக்கின்றார்கள் வாழ வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிவித்தேன், எப்படி நீங்கள் விரும்புகின்றீர்கள். ஆனாலும் நிலைமை எனக்கான காலத்திட்டம் முடிந்துவிட்டது, உங்களுக்கான காலத்திற்கு நிறைவேறிக்கிறது, நீங்கள் வேதனையுடன் மரணிப்பவர்கள், வேதனையோடு நான் மரணிக்க வேண்டாம் என்று என்று விரும்புங்கள். இந்த பயம் வேண்டும், நல்ல மாதிரியாக உயிர் பிரிந்துதான் கேட்பீங்க, வேதனையோடு உயிர் பிரிஞ்சிருக்கிறது நல்ல மாதிரியாக கேட்பீங்களே, ஏதாவது இருக்குதான் அது ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டாம் என்று விரும்புங்கள். இப்பொழுது இறைவன் சாதகமான காற்றை கொண்டு உங்களை வழிநடத்துவான், உங்களுடைய கப்பல் பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நடைப்பயணம் அல்ல, விமான பயணம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை கடல் பயணம், கப்பல் பயணம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுமைக்கும் இந்த பூமியை கொண்டு 90 மடங்கு பெரிந்தது கடல், இந்த பூமியின் வாழ்க்கையை ஒழிக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. கடல் பயணத்தில் தனி மனிதனாக நெடுங்கால கடலில் நீங்கள் விழிப்புகிறீர்கள். இறைவன் அன்பதை கொண்டு வெளியே வாழுங்கள், மனிதனுடைய அன்பதை கொண்டு அவர்களை உதவி கொண்டு ஒரு காலம் முடியாது என்பதை பயந்து கொள்ளுங்கள். நான் உலகத்தினுடைய பொருளை நாம் சுமந்து கொண்டு வாழ்கின்றேன் என்றென்றும் சிறப்பாக வாழ்ந்துடுவேன் என்று நினைக்கின்றீர்கள். மலைகளை போன்று உயரத்தில் நீங்கள் இருப்பதாக எண்ணிக்கொண்டு கப்பலில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களே உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களுடைய பொருள்களும் நீங்கள் தேர்ந்து வைத்துக் கொண்டு வரும் அவங்களை காப்பாற்ற போகிறது. இந்த உலகத்தை நான் தேர்ந்து வைத்துக் கொண்டிருப்பது மலைகளை போல் கடலில் செல்லும் கப்பல்கள், அச்சாட்சிகள், சான்றுகள் இருக்கின்றன, சிந்தித்து பார்த்தோம். இறைவனுடைய ஆற்றலை கொண்டு வாடுங்கள், உறுதியான அந்த மனதை கொண்டு வாடுங்கள், பயம் நீக்கப்பட்ட வாழ்க்கையில் வாடுங்கள், பாதுகாப்பு பெறுங்கள். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு போதுமான சான்றுகள் இருக்கின்றன. இதை மீறி அடித்திருக்கக்கூடிய அந்த பயத்தை நான் நீக்கிக் கொண்டேனே, இப்பொழுது அமைதி கிடைத்திருக்கிறதே, இந்த அமைதிக்கு மீறி எந்த விதமான வாழ்க்கையும் நினைத்திட்ட போதில்லை. நான் கற்பனை செய்யக்கூடிய அவ்வளவு அணியும், மனிதர்கள் கற்பித்த அவ்வளவு கேடுகளும் நீக்கும். எப்பொழுதும் இறைவனுக்குள் இருக்கின்றார்கள் என்று கொள்ளுங்கள். அந்த உலகத்தின் பக்கம் திரும்ப சாட்சியங்கள் உங்களுக்காக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எந்த வகையிலும் நீங்கள் பாதுகாக்கப்படவில்லை. உங்களுடைய பொருள்கள் எவ்வளவுதான் நீங்கள் சேமித்துக் கொண்டது போதிலும் நடுக்கடலில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. உங்களுடைய பொருள்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், அந்த பொருள்களை காப்பாற்றுவது அதுவும் சேர்ந்து அல்ல. எண்ணத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். அந்த எண்ணம் உங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய எண்ணமாக இருக்கின்றது. பல சமயங்களில் நாம் பயப்படுகின்றோம், நம்மை அறியாமையே என் இறைவனை பாதுகாத்துக்கொள் என்ற ஒரு உணர்வை கொள்கின்றோம். அதன் காரணமாக மிகப்பெரும் காலத்தவணை உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டது, சுகமாக வாழ்க்கப்படுவீர்கள். அச்சத்தினுடைய நீங்கள் இளைஞர்களுக்காக கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய கேடுகளும் சேர்ந்து கொள்ளும். இருந்தாலும் வாழ்வீர்கள், நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தும், நல்லபடியாக முடிவு எனக்கு கிடைக்கும், ஒரு நேரம் எனக்கு ஒரு விடிவுகளை கேட்கிறேன், நான் கரையேறிவிடுவேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அறியாத நிலையில் உங்களுடைய இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணமாக இந்த ஒரு பாம்பு இறைவனுடைய ஒரு அனுமதி, அதை பற்றி நான் இந்த துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு எனக்கு விடியும் என்று, நாளைக்கு நான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும், என்னுடைய நிலைமை மாறும் என்று அந்த எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாக நீங்கள் உருவாக்கவில்லை அந்த எண்ணத்தை, இறைவன் கொடுத்த அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். பொறுமையோ நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது. எவ்வளவு கேள்வி நான் சேர்த்துக் கொண்டிருந்தாலும் சரி, அந்த கேடுகள் என்னை அடித்துவதற்கு முன்பாக அது உயிரோட்டப்படுத்திக் கொண்டிருப்போம் என்று நினைவென்றான். அந்த கேடுகளுக்குள்ளேயே நீங்கள் எதனை நீங்கள் தவறாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தவறை நன்மையாக மாற்றக்கூடிய உயிரோட்டத்தை அளிப்போம் நினைவென்றான். அதிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய தவறுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எவ்வளவு தவறு செய்தாலும் என்னை என் துன்பங்கள் தீண்டவில்லை என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். அடித்தளத்தில் நீங்கள் இறைவனை பயன்கொண்டதும், அவனை ஏற்றுக்கொண்டதும், உங்களை அறியாமலேயே நீங்கள் அவற்றம் திரும்பியதும், இது உங்களுடைய தீமைகளுக்கு உயிரோட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அது காரணமாக ஒரு வாழ்க்கையை விளைச்சலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். துன்பத்தை கொண்டு மட்டும் அல்லாமல் இன்பத்தை கொண்டும் சுகத்தை கொண்டும், அவனன் வந்து சுகத்தை கொண்டும் நீங்கள் நின்றுகொண்டிருப்பீர்கள். எவ்வளவோ துன்பத்திற்கும் நான் சுகமாக வாழ்கின்றேன் என்றால் என்னுடைய முயற்சி தான் காரணம், அயலான முயற்சி தான் காரணம், நான் தைரியமாக இருக்கின்றேன் என்பதுதான் காரணம். எனவே தைரியம் என்று கண்டு கொள்வார்கள். தைரியம் இங்கு முக்கியமல்ல, பயபக்தி முக்கியம், நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கை தைரியம் இரண்டு பிரதமானது. தைரியம் என்பது ஊருக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன், உள்ளுக்கு எதுவுமில்லை. நம்பிக்கை என்பது உள்ளத்தில் தினமாக இருக்கின்றேன், தைரியம் தேவையில்லை. என் இறைவனை வாழ வைப்பான் என்று அந்த வகையில் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றேன், அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். துன்பத்திற்கு இடையே சுகம் என்று ஒன்று இருப்பது இறைவனிடமிருந்து. துன்பத்தை நீங்கள் சம்பாதித்தது சுகத்தை அடிப்படையில் நீங்கள் நம்பினீர்கள். அந்த அடிப்படையிலிருந்து உயிரோட்டம் பெற்று உங்களுடைய தீமைகளுக்கும் உயிரோட்டம் கொடுத்து அது ஒரு சுகத்தை கொண்டு வருவது இறைவன் தான் என்று அறியுங்கள். துன்பமும் இன்பமும் சமமாக அது இன்பம் பெருக வேண்டும், சுகம் பெருக வேண்டும் என்பதை என்று அறியுங்கள். உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக அடிக்கப்பட வேண்டும், அலைக்கழிக்கப்படக்கூடாது. எண்ணத்தின் மீது சத்தியமாக அந்த உயிரோட்டம் உள்ள ஒரே இறைவனுடைய உணர்வை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று என்று உங்களுடைய இறைவன் திரும்புங்கள். அத்தியாயம் 42:32 வசனம். இன்னும் மலைகளை போல் கடலில் செல்லும் கப்பல்களும், இன்னும் மலைகளை போல் கடலில் செல்லும் கப்பல்களும் அவனுடைய சாட்சியங்களில் உள்ளவையாம். மலைகளை போன்று நீங்கள் சொத்துக்களை சேமித்து வைத்துக் கொண்டு உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் கடலில் ஆரம்பிக்கின்றீர்கள் என்று தெரியாத நிலையில் உங்களுடைய வாழ்க்கை இனி நிரப்பமாக அமைந்துவிட்டது. எந்த பேருக்கின்றால் என்று சென்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணங்களால் நீங்கள் அடைத்து வைக்கப்படுவீர்கள். மூடிவிடுவோம் என்று பயம் ஏற்படும். இந்த பொருள்கள் காப்பாற்றாது, உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வதில்லை. இதுவரை பொருள்களை நீங்கள் தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள், அந்த பொருள் உங்களை காப்பாற்றவில்லை. அனைத்தும் சேர்ந்து அடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். போதுமான சாத்தியம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை கப்பல் பயணம், கடல் பயணம், நடுக்கடல். சாதகமான காற்றம் இருக்கிறது உங்களுக்கான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, மூடிவிட்டோம் என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கின்றது. இதில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? எதன் மீது நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் என்று நினைக்கின்றீர்கள்? தனித்தனியே நீங்கள் ஆகும்படியில் இறைவனுடைய உதவி இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். டாக்டர்கள் உதவி செய்வார்கள், 4 பேரை உதவி செய்வாங்க, என்னுடைய குடும்பத்தில் உதவி செய்வாங்க, இவர்கள் எனக்கு பணம் பெற்று உதவி செய்வார்கள். ஒரு காலம் உங்களுடைய குடும்பத்தை அது நீக்காது. இன்னும் கேடுகள் கேடுகளுக்கு மேல் கேள்வி அதிகமாகும் என்பதை அறியுங்கள். கப்பல் பயணம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நடுக்கடலில் தனியாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவனத்திலேயே எதுவும் கிடையாது, அவனை நம்பினால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்ற எண்ணத்தை இப்போது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் நன்றாக வாழுங்கள், யாரும் நம்பிவிடாதீர்கள் மற்றவர்கள். இது ரொம்ப முக்கியம், மிக முக்கியமானது. அதனால வீடு உள்ளவற்றை நீ குடும்பத்தோடு விளைகிறேன் அர்த்தம் கிடையாது. வாழக்கூடிய நிலையில் இறைவன் வாழ வைத்தான். இறைவனை நம்புங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு கூட்டு குடும்பமாக அமைத்தானோ அவனிடம் நீங்கள் திரும்புங்கள். அவன் உங்களை இன்னும் சிறப்பான அமைப்பாக அமைப்பான். அவனை விட்டுவிட்டு நீங்கள் எங்களுடைய குடும்பத்தாக என்று நீங்கள் ஒருவரை கட்டிக்கொண்டு பாசங்களை கொடுத்தீர்களானால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆகும்படியில் உங்களுக்கு விரோத நிலைத்திருக்கும். இந்த வகையான வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் நம்முடைய இறைநன்மையைக் கொண்டு கரை சேர்ந்திருக்கின்றோம். கரை சேர்ந்த பிறகு அப்படி மீண்டும் ஒருவரை கடமைகளுக்கு ஆக்க மாட்டான் என்று உங்களுக்கு இல்லை. நிச்சயமாக சூழ்நிலைகளையும் அமைப்போன் இறைவன் சாதகமான சூழ்நிலைகளையும் அழகான வாழ்க்கையையும் பிரம்மாண்டமான மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் இது நமக்கு வேண்டுமே என்று அவர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாகவும் நீங்கள் வாழ வேண்டி உள்ளட்சம் கொள்ளுங்கள். வெளிப்படையான உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டு அதில் சொல்லுகின்ற வேண்டாம். இறைவன் அனுமதிக்கக்கூடிய இனம் புரியாத பயத்தின் மீது நீங்கள் அமையுங்கள். அங்கு அமைந்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை மாறிவிட்டு மறைக்கும். அதிகமாக இறைவனை நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். உள்ளட்சமும் இறைபக்தியும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அழகான அந்தத்தில் முடிவெடுக்கும். அத்தியாயம் 42:32. இன்னும் மலைகளைப் போல் கடலில் செல்லும் கப்பல்களிலும் அவனுடைய சாட்சியங்கள் என்பவையாகும். உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கான வழிமுறைகள் ஏராளம் உண்டு. இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். எந்த நிலையிலும் சரி, துன்பமான சூழ்நிலையில் இதை தவிர உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வழிமுறை கிடையாது. நான் நேர்வழி இருக்கின்றமா, தவறான இருக்கின்றமா என்பதை உள்ளத்திலிருந்து ஆகாயங்களாக பூமி வரைவன் பூமி முதலாக எல்லா திசைகளிலும் பரவக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் எடுப்பினால் இறைவன் உங்களோடு என்று இருக்கின்றான். சத்தியமான வாக்குகளின் மீது உங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதலாக கிடைக்கட்டும். நம்முடைய இறைவன் நம்ம மீது அனுப்பிய போதுமானமாக இருக்கின்றன.